إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه العزيز بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله العظيم وعن ابي هريره رضي الله تعالى عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال ياتي على الناس زمان لا يبالي المرء من اخذ منه امن الحلال ام الحرام رواه البخاري அளவற்ற அருளாளன் நிகரில்லாத அன்புடையவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணைத்துணை அற்றவன், தன் அல்லாதவர்களை வணங்குவதை முற்றிலும் வெறுப்பவன் என சாட்சியம் சொல்லிக் கொள்கின்றேன். இவ்வுலகம் பாவங்கள் என்ற இருளினால் சூழப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அல் ஹுதா என்ற நேர்வழியை ஏந்தி வந்த எங்கள் பெருமானார் அஹ்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபஉ தாபியீன்கள், கியாமத்துடைய நாள் வரை நான் ஒரு உண்மையான முஸ்லிம், எனது கோட்பாடு இஸ்லாம் என்ற அடிப்படையில் வாழுகின்ற ஒவ்வொருவர் மீதும் அஸ்ஸலாத்தனும் கருணையும் அஸ்ஸலாமனும் கடாட்சமும் என்றென்றும் உண்டாகட்டும். இறையில்லம் சமூகம் தந்திருக்கும் இஸ்லாமிய தோழர்களே, இஃதிகாஃபுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து நடப்பதற்கும் எதை செய்யக்கூடாது என்று விளக்கியுள்ளானோ அவற்றிலிருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதற்கன் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தென்னும் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவினால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் பிறந்ததை இட்டு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்ற சத்திய மார்க்கமாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மார்க்கம்தான். நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் ஞாபகப்படுத்தினார்கள், தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, தெளிவான மார்க்கத்தின் மீது உங்களை நான் விட்டுவிட்டு செல்கின்றேன், அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, அது எந்த ஒரு விமர்சனத்திற்கும் உட்பட்டதல்ல, எந்த சந்தேகமும் இல்லாத, எக்காலத்திற்கும் உகந்த, அனைவரினாலும் போற்றப்பட்ட, பல தடைகளை தாண்டி வந்த மார்க்கமே இந்த தீனுல் இஸ்லாம் எனும் சத்திய மார்க்கம். இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு யார் பிற ஒரு மார்க்கத்தை தன்னுடைய வணக்கத்திற்குரிய மார்க்கமாக மாற்றிக்கொள்கின்றாரோ பஹுவ ஃபில் ஆஹிரதி மினல் காஸிரீன், அவர் மறுமையில் மிகவும் நஷ்டவாளராக இருப்பார், நஷ்டம் அடைந்த ஒரு மனிதனாக இருப்பார். இந்த மார்க்கத்தில் எல்லா விடயங்களை பற்றியும் தெளிவாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு போதித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள்.
இதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. சூரா அல் மாஇதா சொல்கின்றது, அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீது லகுமுல் இஸ்லாம தீனா. ஹஜ்ஜத்துல் வதா உடைய அந்த கட்டத்தில் இறங்கிய இந்த வசனம், இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து விட்டேன், இந்த மார்க்கத்தையே உங்களுக்கு நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் அருளிய அந்த வசனம் இன்றும் எங்கள் செவிகளை எட்டிக்கொண்டுதான் இருக்கின்றது. இதே போன்ற ஒரு பெரும் ஒரு சமுதாயத்தை நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு சென்றார்கள். முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும், ஒரு இஸ்லாமியன் எப்படி உலகில் வாழ வேண்டும் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகளை, உதாரண புருஷர்களை உலகத்தில் உருவாக்கிவிட்டு சென்றார் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்காலம் மிக செழிப்பாக இருந்தது, பாவங்கள் குறைந்திருந்தது, குற்றங்கள் இல்லாமல் இருந்தது. எந்த அளவிற்கென்றால், குற்றம் என்பது மிகவும் மங்கி மாயமான ஒரு காலமாக அந்த பொற்காலம் இருந்தது. இதைத்தான் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய நூற்றாண்டு உலகத்தில் தோன்றிய நூற்றாண்டுகளிலேயே மிகவும் சிறந்த நூற்றாண்டு, ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்த நூற்றாண்டு அதை விட சற்று, நபியுல்லாவுடைய நூற்றாண்டை விட சற்று குறைந்ததுதான் என்ற விளக்கத்தை நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டிவிட்டு சென்றுள்ளார்கள். இதன் அடிப்படையில் உலகில் வாழ்ந்த மக்கள் நெறி தவறாமல் உலகத்தில் வாழ்ந்தார்கள். நம்முடைய சலபு சாலிஹூன்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். அதில் அவர்கள் தனது வாழ்வை எப்படி அமைக்க வேண்டும், எப்படி வாழ்ந்தால் இறைவன் பொருந்திக் கொள்வான் என்ற முறையை காட்டிவிட்டு சென்றார்கள். சூரா அல் ஃபத்ஹ் என்ற அந்த அத்தியாயத்தில் சுருக்கமாக அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன் இஸ் யுபாயிஊனக தஹ்தஸ் ஸஜரா பைஅத்துர் ரில்வான் என்று நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்ற அந்த ஒப்பந்தம், இதிலே கிட்டத்தட்ட 1500 மேற்பட்ட சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்பதாக அந்த வசனம் எங்களுக்கு சொல்கின்றது. சஹாபாக்களை பொருந்திக் கொண்டதற்குரிய ஒரு ஆதாரமாக இந்த வசனத்தை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஒரு தடவை பெண்கள் என்ன செய்தார்கள், நாமும் இஸ்லாத்தின் பக்கம் ஆசையுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று குஃபார்களில் உள்ள பெண்கள் ஆசைப்பட்டார்கள். இந்த மார்க்கம் கவர்ச்சியாக இருந்தது, இஸ்லாம் ஒரு உன்னத மார்க்கம் என்று விளங்கிக் கொண்டார்கள். யா அய்யுஹன் நபியு குல், அதாவது நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதா ஜாஅகல் முஃமினாத் யுபாயிஅனக அல்லா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ வலா யஸ்ரிக்ன வலா யஸ்னீன் வலா யக்துல்ன அவுலாதஹும் என்ற தொடரில் வருகின்ற இந்த வசனத்தில், உங்களிடத்திலே பெண்கள் வருவார்கள், அவர்கள் வந்து உங்களுடன் முபாயஆ செய்து கொள்வார்கள், ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள், நாங்கள் கொலை எங்களுடைய குழந்தைகளை கொலை செய்து விட மாட்டோம், திருட மாட்டோம், அல்லாஹ்வுக்கு நாங்கள் இணை வைக்க மாட்டோம், அதே போன்று கணவனுடைய விடயங்கள் தன்னுடைய அவயவங்களினால் எந்த ஒரு கெட்ட விடயத்தையும் நாம் செய்ய மாட்டோம் என்று அந்த பெண்கள் வந்து உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுடன் நீங்கள் பைஅத்து செய்யுங்கள், அவர்களை நீங்கள் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பிழை பொறுப்பும் தேடுங்கள் என்று முஸ்லிம்களான ஆண்கள் பெண்களை இரண்டு குர்ஆனுடைய வசனத்தின் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றான். இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைந்த நல்லவர்கள். இப்படியே காலங்கள் சென்றன, தன்னுடைய தேவைகளை இறைவனிடம் கேட்டுக்கொண்டார்கள். வசந்தமோ வசந்தம், வாழ்வில் எப்போதுமே வசந்தமாக இருந்தது. அவர்களுக்கு துன்பம் வந்தாலும் அதனை சகித்துக் கொள்கின்ற இதயத்தை அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டார்கள். எத்தனையோ கஷ்டங்கள் வந்தன, சிரமங்கள் வந்தன. காலையில் சாப்பிட்டால் மாலையில் இல்லை, மாலை நேரத்தில் சாப்பிட்டால் காலை நேரத்தில் இல்லை. இப்படி அவர்கள் மிக ஒரு இக்கட்டான நிலையில் வாழ்ந்தாலும் கூட இறை சிந்தனையில் அவர்கள் முழுமையாக காணப்பட்டார்கள். இறைவனை அவர்கள் சந்தோஷப்படுத்த கற்றுக்கொண்டார்கள். கஷ்டங்களை எப்படி முகம் கொடுத்தல் என்பதை கற்றுக்கொண்டார்கள். நபியுல்லாவுடைய மரணத்திற்கு பின்னாலும் சஹாபாக்கள் இதே வாழ்வை வாழ்ந்தார்கள். கிலாபத்துடைய ஆட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அந்த குலபாவுர் ராசிதூன்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே கஸ்தூரி நிறுக்கப்படுகின்றது. அப்போது கூட அந்த கஸ்தூரியை நிறுத்திவிட்டு அந்த மனம் கூட என்னுடைய மேனியில் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். பேணுதலை கடைபிடித்தவர்கள் அந்த சஹாபாக்கள். இப்படி ஒரு அபூர்வமான அசத்த முடியாத மிகவும் அழகான ஒரு வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சென்றார்கள் அந்த சஹாபாக்கள். அந்த காலம் முடிந்து தாபியூன்களுடைய காலமும் ஆரம்பிக்கின்றது. சஹாபாக்களுடைய காலத்தின் இறுதி கட்டத்தில் சில போர்கள் கூட நடந்திருக்கின்றன. அதில் முக்கியமான ஒரு போராக அந்த காலத்துடைய ஒரு வல்லரசு பாரசீகம் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் அந்த பலத்துடன் மோதுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது இஸ்லாமியர்களுக்கு. அங்கு அந்த தரப்பில் இருந்த முக்கியமான ஒரு மனிதன் தான் ருஸ்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன். அவன் எந்த அளவிற்கென்றால் எல்லா யுத்த தந்திரங்களையும் அறிந்திருந்தவர். அவரை வீழ்த்துவதற்கு யாராலும் முடியாது என்று இருந்த அந்த பெரும் சாம்ராஜ்யத்துடன் இந்த ஈமானிய சக்திகள் மோதி பார்த்து வெற்றி கண்டார்கள். அங்கே செல்கின்றார்கள். அங்கே சென்றதும் ருஸ்தும் மன்னனே கலங்கி போய்விடுகின்றார். அந்த மன்னனுக்கு இந்த மனிதர்களுடைய இதயத்தில் இருந்த தக்குவா அவர்களுடைய அந்த அரண்மனையை அசைத்து விட்டது. அவர்களால் தாக்கி பிடிக்க முடியாது என்ற ஒரு அவர்களுடைய நம்பிக்கை சிதறி போனது. முதல் நாளில் ஒரு பேச்சுவார்த்தையை நடாத்திக் கொள்வோம் என்று ருஸ்தும் மன்னன் முஸ்லிம்களிடம் வேண்டிக் கொள்கின்றார். அதே போன்று அங்கு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. முதல் நாளில் ரபீ பின் ஆமீர் என்று சொல்லக்கூடிய சஹாபி அங்கே செல்கின்றார்கள். இந்த ருஸ்தும் மன்னன் என்ன செய்தான்? லஞ்சத்தை கொடுத்து ஏதாவது ஆசைகளை காட்டி ஆடம்பரங்களில் இவர்களை மயக்க செய்து இன்று நடக்கின்றதை போன்று இன்று அரசாங்க வேலைகளை செய்து கொள்ள வேண்டுமானால் இன்று நாங்கள் கொஞ்சம் பொத்தினால் போதும், யாராவது ஏதாவது கொடுத்தால் போதும் விடயத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றோமே, இது போன்று அந்த காபிருடைய இதயத்தில் இருந்தது. தங்கத்தினாலான கட்டில்களை சமைத்து வைத்தார்கள். செங்கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. அது வெறுமனே தங்க நூல்களினால் பின்னப்பட்டிருந்தன. இப்படியான பலவிதமான அலங்காரங்களை வைத்து இந்த ரபீ பின் ஆமீர் என்ற சஹாபி அழைக்கப்படுகின்றார். ஆனால் இவர் என்ன செய்கின்றார்? அந்த செங்கம்பலத்தையும் தாண்டி தன்னுடைய குதிரையை ஓட்டிச் செல்கின்றார். தலை அணைகள் வைக்கப்பட்டிருந்தன. அதிலே முத்துகள் வைத்து பதிக்கப்பட்டிருந்த தலை அணைகள் எல்லாவற்றையும் மிதித்துக் கொண்டு செல்கின்றது ரபீயுடைய ரலியல்லாஹு அன்ஹு உடைய அந்த குதிரை. சென்று அங்கே இறங்குகின்றார்கள். எவ்வளவு மிகவும் துனியாவுடைய ரீதியில் பலவீனமாக இருந்தார்கள் என்றால் தான் கொண்டு சென்ற வாள், தான் எடுத்து சென்ற வாள் இருக்கின்றதே, அந்த வாளுக்கு ஒரு உரை கூட அவரிடம் இருக்கவில்லை. ரிந்து என்று சொல்வார்கள், ஒரு உரை கூட இருக்கவில்லை. இந்த செங்கம்பளத்தின் ஒரு பகுதியை வெட்டி எடுத்து அதன் மூலம் தன்னுடைய வாளை சுருட்டி எடுத்துக்கொண்டு அந்த ருஸ்தும் மன்னனிடம் சென்று உன்னுடைய இந்த ஆடம்பரங்களுக்கெல்லாம் அடிபடுபவர்கள் அல்ல இந்த முஸ்லிம்கள் என்று தீனை உரக்க சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பி விடுகின்றார்கள். இரண்டாம் நாள் இன்னும் ஒரு தூதரை அனுப்பி வைக்கின்றார்கள். அவருடைய அந்த ருஸ்துமுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அங்கு சஅத் இப்னு ஹுதைபா என்ற சஹாபி அனுப்பி வைக்கப்படுகின்றார். ஒரு படி மேலாக இவர் குதிரையில் சென்றவர், குதிரையை விட்டு இறங்கக்கூட இல்லை. ருஸ்தும் மன்னன், இவன் இஸ்லாத்தை ஏற்காத ஒரு மனிதனா, இவன் ஒரு செத்த ஜடலத்துக்கு சமமானவன் என்ற அந்த ஒரே வீராப்புடன் குதிரையில் இருந்தே பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு அவரும் கிளம்புகின்றார். வெற்றி ஏதும் கிடைக்கவில்லை ருஸ்துமுக்கு. மூன்றாவது தினம் அல் முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே செல்கின்றார்கள். அங்கும் சென்று இதே போன்ற நிலைமைதான். அவர்கள் வெற்றி பெறவில்லை. ருஸ்துமுக்கு யுத்தம் நடத்துவதற்கு அவர் விருப்பப்படவில்லை. நாம் எப்போதும் உயர்ந்தவர்கள் இந்த சமுதாயத்தினால் தாழ்த்தப்பட்டுவிடக் கூடாது என்று விளங்கி வைத்திருந்தான். எனவே இவர்களுடன் யுத்தம் செய்வது அது அல்லாஹ்வுடன் யுத்தம் செய்வதை போன்று என்று பயந்திருக்கலாம். அப்படியான ஒரு அச்சத்தை அந்த காபிர்களுடைய உள்ளத்திலே இறைவன் போட்டிருந்தான். இப்படியே காலங்கள் நகர்ந்து பல வெற்றிகளை பெற்ற முஸ்லிம்கள் சில காலங்கள் கடக்கின்றன. ஈமானில் பலவீனம் ஏற்படுகின்றது, இறை நம்பிக்கையில் பலவீனம் ஏற்படுகின்றது. குலபாக்களுடைய காலத்தில் உமையாக்களை பற்றி அறிந்திருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய வரலாறை நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்ன செய்திருக்கின்றார்கள் இந்த குலபாக்கள், என்ன தியாகங்களை மேற்கொண்டார்கள் என்று. ஆனால் ஒரு சிலருடைய ஈமானில் இருந்த பலவீனம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குகின்ற அவர்களுடைய அந்த தன்மையின் குறைபாடு என்ன செய்தது? உமையாக்களுடைய ஆட்சி முஸ்லிம்களினாலேயே வீழ்த்தப்பட்டது. பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு உமையாக்களில் வந்த நல்ல ஆட்சியாளர்களை பற்றி எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அதாவது உமர் பின் அப்துல் அசீஸ் உமையாக்களில் வந்த முக்கியமான ஒரு ஆட்சியாளர். ஆனால் இதையெல்லாம் தாண்டி மிகவும் கொடூரமான சில சம்பவங்கள் எல்லாம் நடந்து அது முடிவுக்கு வருகின்றது. அப்பாசியர்கள் அங்கே ஆட்சிக்கு வருகின்றார்கள். அப்பாசியர்களுடைய காலம் அது மிக நீண்ட ஒரு வரலாறு. அதாவது ஹிஜ்ரி அதாவது ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு 650 போன்ற வருடங்களில், 1220-25 போன்ற வருடங்களில் இவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் என்ன செய்தார்கள்? ஆட்சியை தன்வசமாக்கிக் கொண்டார்கள். ஆட்சிதான் பிரதானமானது. இன்று சிலர் என்ன செய்கின்றோம்? எப்படி சரி பொலிட்டிக்கலுக்குள்ள போய்விட வேண்டும், எதற்காக? சுவர்க்கத்தை தேடிக்கொள்வதற்கா? இல்லை, பல கோடி ரூபாக்களை செலவு செய்து சாதாரண ஒரு பதவிக்காவது சென்று விட வேண்டும் என்று நினைக்கின்றார். அதற்கு பிறகு பல கோடிகளை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம். இது முஸ்லிம்களுடைய சிந்தனை அல்ல. குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான். இது யாருடைய சிந்தனை? வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, நீங்கள் அதிகமான பணத்தை நேசிப்பீர்கள்.
www.acmyc.com.
குஃபார்கள், யஹூதிகள், நசாராக்கள், இவர்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொன்னான், வத்தரா கசீரம் மின்ஹும் யுசாரிஊன ஃபில் இஸ்ம் வல் உதுவான், அவர்கள் பாவத்திற்காக விரைந்து கொண்டிருப்பதை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள். பாவங்களுக்காக முந்திக் கொள்வார்கள், பல பெயர்களை வைத்துக் கொள்வார்கள். வங்கிக்கு செல்லுங்கள், பார்க்கலாம், வட்டியை பகிரங்கமாக கொடுத்துவிட்டு வேறு பெயர்களில் அந்த வட்டிக்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள். எங்கு சென்றாலும் நான் உங்களுக்கு 100,000 கொடுக்கின்றேன், திருப்பி கொடுக்கும் போது கொஞ்சம் கூட தரணும், நீ வட்டியை கேட்கின்றாய், வட்டி அல்ல என்ற பெயரில் வட்டியை கேட்கின்றாள். இதுதான் இசாயிரூன பில் இசும் வல் உதுவான். பகைமையில் முந்திக் கொள்கின்றீர்கள், பாவத்தில் முந்திக் கொள்கின்றீர்கள். இதை அல்லாஹ் ஜல்ல அனுஹுவ தஆலா ஏற்கனவே எங்களுக்கு சொல்லி தந்துவிட்டான். அதே போன்று இன்னும் ஒரு இடத்தில் அதே வசனத்தில் வாக்லிஹும் அசுத்தங்களை சாப்பிடுகின்ற விடயத்தில் அவர்கள் முந்திக் கொள்வார்கள். இதற்கு உலமாக்கள் இரண்டு கருத்துக்களை எழுதுகின்றார்கள். ஹராமாக்கப்பட்ட பொருட்களை சாப்பிடுவது இன்று சில நாடுகளில் அறிமுகமாக இருக்கின்றது. அந்நாட்டுக்கு முஸ்லிம்கள் பிரயாணம் செய்வதே தடையான அளவிற்கு ஹராமான சாப்பாடுகள், பொந்துகளிலே இருக்கின்ற பாம்புகளை பிடித்து சாப்பிடுகின்றார்கள், நண்டுகளை சாப்பிடுகின்றார்கள். இன்னொரு ஹராமான தவிர்க்கப்பட்ட இந்த விஷ ஜந்துக்களை எல்லாம் இன்று கரப்பத்தானை பொறித்து சாப்பிடுகின்ற நாடும் இருக்கின்றது, இந்த புழுக்களை வறுத்து சாப்பிடுகின்ற நாடுகளும் இருக்கின்றது. இப்படி வாக்கலி ஹுமுசு இந்த அர்த்தத்தை மூலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்னொன்று வட்டியை சாப்பிடுகின்றதில் அவர்கள் முன்புறமாக இருப்பார்கள். இன்று எந்த யூரப் கண்ட்ரிக்கு போனாலும் அவனுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கின்றதா என்று கேட்டால் எங்களுக்கு இப்பதான் சொந்தமா ஒரு வீடு கிடைச்சிக்குது, அவன் வயசு என்னன்னு பார்த்தா 65. வீடு கிடைப்பதற்கு ஆரம்பித்து அது 15 வயதில் அவனுக்கு அந்த வீடு கிடைத்திருக்கின்றது அரசாங்கத்தினால். 65 வருடம் வரை அவன் அந்த வீட்டுக்கு அவன் பணம் செலுத்தி வருகின்றான், வட்டியும் முதலுமாக செலுத்தி. இதுவரை அவன் ரிலீஸ் ஆகவில்லை என்றால் அவன் வாழ்ந்த வாழ்க்கையுடைய லட்சணம் என்ன? உலகத்தில் வாழ்வதற்கு வந்த இடம் என்று இருந்தால் பரவாயில்லை. மாபைன சித்தீனவ சபீன் நபியுல்லாவின் கூற்றுப்படி 60-70 இடையில் இவன் மண்ணோடு மண்ணாகி விடுகின்ற ஒரு காலம். இதுவரைக்கும் உழைக்கின்றான், அப்போது முடியவில்லையா? குழந்தைகளை கூப்பிட்டு வசியத்தை செய்கின்றான், இத கடனை நீயாவது அடைத்து விடு இந்த வங்கிகளுக்கு. இது என்ன ஒரு வாழ்க்கை? வாக்களிகும் இதைத்தான் எங்கள் நாடுகளில் உள்ள ஒரு சில வாலிபர்கள் ஆசைப்படுகின்றார்கள். நான் அமெரிக்காவுக்கு மாப்பிள்ளை அமெரிக்கா மாப்பிள்ளையாமே அப்பண்டாக்க நல்ல மாப்பிள்ளையாயிரு. யூரப்புக்கு கூட்டிக் கொண்டு போய் திடுவாராம். அவள் இங்கு குர்ஆனை மனனம் செய்தவளாக இருக்கலாம், சரியா பிரிவில் ஆலிமாக்களாக இருக்கலாம். வீட்டிலேயே வயது வந்ததிலிருந்து அவளை எந்த ஒரு அந்நி ஆண்களும் பார்க்காத அளவிற்கு பக்குவமாக வளர்க்கப்பட்ட எத்தனையோ பெண் குழந்தைகள் திருமணம் முடித்துக் கொடுக்கின்றார்கள். மாப்பிள்ள US அவன் அங்க கொண்டு போய் என்ன பாடுபடுத்துவான் யாருக்கும் தெரியாது. இங்கே இருக்கின்ற அழகான சூழல், அல்லாஹ் தந்த சூழல், பாங்கொலி கேட்கின்ற சூழல், அல்லாஹ்வின் பேச்சுக்கள் பேசப்படுகின்ற சூழல், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏதோ 4 சுவருக்கு அடியில் அவள் அடிமையாக்கப்பட போகின்றாள். இது உலகத்திலேயே அவளுக்கு கிடைத்த ஒரு நரகம். ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், ஹலாலான விடயத்தில் நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், சம்பாதிக்கின்றோம். ஓ எனக்கும் குழந்தைகள் ஈகுது, வைஃப் ஈகிறாங்க, கடை ஈகுது, சம்பாதிக்கின்றீர்கள், சரி. இது ஹராமா ஹலாலா? அமினல் ஹலாலி அமில் ஹராம். ஹலாலா ஹராமா என்பதை பார்க்காத ஒரு காலம் வரும். இன்றைக்கு நான் சொன்ன முதல் அதீசை அதுதான், புகாரியில வருகின்றது. லா யுபாலில் மர்உ மா அகதஹு மின், எதிலிருந்து அவன் எடுத்துக் கொள்கின்றான் என்பதில் அவனுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, பொருட்படுத்தலும் இல்லை. அமினல் ஹராம் அமில் ஹலால், சம்பாதிப்பது அல்ல நோக்கம். நீங்கள் எப்படி சம்பாதிக்கின்றீர்கள் என்பதே அங்கு நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கிய விடயம். பெரிதாக சம்பாதிக்கின்றோம் என்பதல்ல, சிறிதாக சம்பாதித்தாலும் ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும். அதாவது சொல்வார்கள், உப்பில்லாத சோறு அது எத்தனை சட்டி இருந்தாலும் அது குப்பைக்குத்தான். ஆனால் டேஸ்டான ஒரு பிடிசோடு அது எங்களுடைய வாயில் செல்கின்ற ஒரு அதாவது அமிர்தமான ஒரு கவளம் என்று சொல்லலாம். இப்படி இறைவனை சந்தோஷப்படுத்தி வாழ வேண்டும், ஹராம் அலாலை பேணி வாழ வேண்டும். இந்த அப்பாசியர்களுடைய காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியில் மிக நீண்ட நேரம் எடுக்காது என்ன நடந்தது, பிற்காலத்தில் எழுதினார்கள் முஅர்ரிகூன்கள், இந்த அப்பாசிய ஆட்சியும் வீழ்த்தப்பட்டது. எப்படி வீழ்த்தப்பட்டது, ஏன் வீழ்த்தப்பட்டது? இவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் பதவி ஆசை, ஒருவருக்கு ஒருவர் துன்யாவுடைய மோகம், சகவாத்துக்களை விழுங்கிக் கொண்டார்கள், ஆசைக்கு அடிமையானார்கள். எத்தனையோ வரலாறுகள் இருக்கின்றன. நானா தம்பியை கொலை செய்கின்ற அளவிற்கு சொந்த பந்தம் என்று பார்க்காமல் அரசியலுக்காக பட்டம் பதவிக்காக இன்னொரு அண்ண சில செல்வாக்குகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னிலே ஏற்படுத்திக் கொண்ட மாற்றம் அல்லாஹ்வுடைய சிந்தனையை அவர்களை விட்டும் திருப்பியது. உண்மையான ஆண்கள் யார்? ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரதும் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். எந்த வியாபாரமோ பிசினஸோ எந்த ஒன்றும் உண்மையான ஆண்களாக இருந்தால் அவர்களுடைய சிந்தனையை அல்லாஹ்வை விட்டும் திருப்பிவிடக் கூடாது. எவருடைய அரசியல் இறை சிந்தனையை இல்லாமலாக்குதோ, எவருடைய வியாபாரம் நான் பிசினஸ்காரனா இருந்தா எப்போதுமே பாவியாகத்தான் இருப்பேன் என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருந்தால் அந்த பிசினஸை விடுவது உங்களுக்கு அந்த இடத்துல வாஜிப். அந்த பிசினஸை செய்யறது ஹராம், அது உன்னை நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று நீ நம்புவதாக இருந்தால் அந்த வியாபாரத்தை தொடர வேண்டாம். இது போன்று அந்த அப்பாசியர்கள் இறுதி காலத்தில் நடந்து கொண்டதனால் அல்லாஹ் ஒரு கெட்ட ஒரு அரசனை சாட்டிவிட்டான் அவர்களுக்கு. மங்கோலியர்கள் என்று நாம் படித்திருக்கின்றோம், முகலாயர்கள் இந்த ஏரியாவை எல்லாம் அவங்க ஆட்சி செய்திருக்கின்றார்கள். முகலாயர்கள் மங்கோலியர்கள் என்றும் சொல்கின்றோம். அல் மலிக்குல் மகூலி என்று அரபியில் சொல்லப்படுகின்றது. இதுல ஒரு அசத்தலான ஒரு வீரனை அல்லாஹ் உருவாக்கிவிட்டான். இஸ்லாத்திற்கு சார்பாக அல்ல, இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு மனிதன். ஆரம்பத்தில் நல்லவராக இருந்தார். ஒரு ரஷ்யால இப்போது ஒரு நாடாக அது உருவாகி இருக்கின்றது, உஸ்பெகிஸ்தான். அடுத்தது துருக்கிஸ்தான். இந்த இரண்டு நாடும் முந்தி ஒரே சாம்ராஜ்யமாக இருந்து அல் மம்லகத்துல் ஹுவாரிஸ்மியத்துல் இஸ்லாமியா, இஸ்லாமிய ஹுவாரிஸ்மி நாடாக சாம்ராஜ்யமாக அது ஒரு காலத்தில் இருந்திருக்கின்றது. உஸ்பெகிஸ்தான் ஒரு முஸ்லிம் நாடா? இந்த சின்ன புள்ளேட கேட்டு பாருங்க பாப்போம். அப்படி நாங்கள் கேள்விப்பட்டில்ல. வரலாறு இன்று அதனை மறைத்திருக்கின்றது. அல் மம்லகத்துல் ஹுவாரிஸ்மியா இன்று வரலாறு புத்தகங்களில் இருக்கின்றது. இதிலும் இருந்த சில அரசர்கள் என்ன செய்தார்கள், ஒரு வியாபார கூட்டம் வருகின்றது மங்கோலியாவில் இருந்து. அவர்கள் பல நூறு பேர், பல நூற்று கணக்கான பேர் மங்கோலியாவில் இருந்து ஹுவாரிஸ்மியாவுக்கு செல்கின்றது அந்த வியாபார கூட்டம். சென்றவர்களை கொள்ளை அடித்து எல்லாவற்றையும் பறித்து ஆட்களையும் கொலை, சிலரை கொலை செய்து அனைவரையும் சிறையில் அடைத்து வைத்து விட்டார்கள். இந்த கடைசியாக வந்த ஹுவாரிஸ்ம் ஷாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி மன்னன், அவரை இறுதி மன்னன் என்றுதான் குறிப்பிடுகின்றது அந்த வரலாறு. செஞ்ச வேலை அப்படி, மங்கோலிய மன்னனாக இருந்த ஜிங்கிஸ்கான் என்று சொல்லக்கூடியவர் அழகாக சொல்லி காட்டினார், இப்படி செய்வது நியாயம் அல்ல, இது அநியாயமான காரியம், இப்படி செய்யாதீர்கள், எங்கள் வியாபாரிகளை விட்டுவிடுங்கள், மோசடி செய்யாதீர்கள், அனைவரையும் சிறையில் போட்டு ஆடுகளை அறுப்பதை போன்று அறுத்து அவர்களை இல்லாமலாக்கினார்கள். மம்லகத்துல் ஹுவாரிஸ்மியாவின் அந்த அரசன் கோபம் கொண்டு சினம் கொண்டு எழுந்த இந்த ஜிங்கிஸ் கான் என்ன செய்தார்? பெரும் படையை திரட்டினார். ஜிங்கிஸ் கானை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்க முடியாது. தாத்தாரியர்களுடைய பித்துனா தலைவராக இருந்தவர் ஜிங்கிஸ் கான். அதுக்கு பிறகுதான் இதில் உருவானது. யாரு செய்த கொடுமை, யாரு செய்த தவறு, முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக இருக்க தவறினோம், செயல்பட தவறினோம், இறை சிந்தனையின் பக்கம் திரும்ப தவறியதன் காரணத்தினால் அன்று அவருக்கு அந்த நிலை ஏற்பட்டது. அந்த காலத்தில் எல்லா எல்லையையும் உங்களை மாத்திரமல்ல, உங்களை போன்ற நிழல் கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று முடிவு கட்டினார் அந்த ஜிங்கிஸ் கான். சைனாவுடைய எல்லை வரை, மேற்கின் பக்கமாக சைனா, இந்த பக்கமாக கிழக்கு பக்கமாக கொரியா, வட பக்கமாக சைபீரியா, இந்த பக்கமாக ஹுவாரிஸ்மி, இந்த முழு வட்டத்தையும் பிடித்தார். முடிந்திருந்தால் இப்படி சொல்லக்கூடாது, இந்த உலகத்தையே பிடித்திருப்பார். அந்த அளவுக்கு ஒரு ஆவேசம் வருவதற்கு காரணமாக அமைந்தது முதன் முதலில் இந்த முஸ்லிம் தலைவர்களில் சிலர் செய்த தவறு. இன்றும் எங்கள் சமுதாயத்தில் தலைவர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். பின்பு பல விடயங்கள் நடந்தன. ஜிங்கிஸ் கான் 1227 வபாத் ஆகிவிடுகின்றார். ஹிஜ்ரி 665 வபாத் ஆகும் போது மகனை கூப்பிட்டு, நான் எத்தனையோ விடயங்களை செய்துவிட்டேன், ஆனாலும் எனது தாகம் தீரவில்லை என்று ஒரு வார்த்தை. இது போன்ற கருத்தில் நான் சில விடயங்களை செய்தாலும் அது முழுமை பெறவில்லை என்ற முறையில் சொல்லிவிட்டு மரணித்துவிட்டார். தொடர்கின்றது பரம்பரையாக இவர்களுடைய அதாவது ஆக்கிரமிப்பு, எல்லை எல்லையாக பிடித்தார்கள். பின்பு வருகின்றது அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம். 40 பிறகு ஜிங்கிஸ் கான் வபாத்தாகி 40 பிறகு வருகின்றது இந்த அப்பாசியர்களுடைய சில இந்த இப்படியான தன்மைகள், குற்றவியல்கள் அவர்களினால் ஏற்படுகின்றன. அங்க ஹோகூலா, இந்த பெயரெல்லாம் எங்கட ஊர்கள்ல நாடுகள்ல உள்ள பெயர்கள் அல்ல. ஹோகூலா என்று சொல்லக்கூடிய ஜிங்கிஸ் கானுடைய படை தளபதியினால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர் ஹோகூலா அப்பாசி ஆட்சியில் கைவைக்க ஆரம்பிக்கின்றார். பக்தாத் இராக்கினுள்ளே நுழைகின்றார்கள். இராக்கை பார்த்ததும் உலக ஆசை வரவில்லை, இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் வெட்டி வீழ்த்த வேண்டும். முதலில் சொத்தின் மீது ஆசை வரவில்லை, அந்த உயிரின் மீது ஆசை வைத்தார்கள். அவர்களுடைய லட்சியம் பிழையாக இருந்தாலும் லட்சியம் என்ற ஒன்று அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அவர்கள் வாழ்ந்துள்ளார்கள். பின்பு இவர்களில் இருந்த இந்த அநியாயங்களை பார்க்க முடியாமல் பல விடயங்கள், எத்தனையோ கொலைகள், இப்படியான தன்மைகள் நடந்திருக்கின்றன. நாம் சொல்ல வருவது என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் உண்மை முஸ்லிமாக வாழப்பழக வேண்டும். இன்று நடக்கின்ற வியாபாரத்தில் ஒரு சின்ன ஒரு விடயத்தை சொல்கின்றேன். அத்தத்துரு திஜாரி, இன்றைக்கு சிட்டுவேஷனுக்கு தேவையான ஒரு விஷயம். அது என்ன? பதுக்கல் வியாபாரம். பதுக்கல் வியாபாரம், கேஸ் இங்க ஒரு இடத்திலும் இல்லை, ஆனா அகமது நானோட கடையில இருக்கும். அகமது நானா யாரு சரிக்கிறாங்களோ தெரியாம, மன்னிச்சுக்கோங்க, அவங்களுக்கு அல்ல இது, பொதுவா 100 இருந்தாலும் ஊட்டு குசினியில கொண்டு போய் காட்டுக்குவார். எதற்காக? 1000 எவ்வளவு போகுது தெரியும்? 1500 ரூபா, 2500 மட்டும் ஆகிக்கும். இப்ப இந்த கேஸ நான் ஒரு 5000 ரூபாய் சரிவிக்கணும். இது சுத்த ஹராம். எங்கள் உலமாக்கள் இதனை ஹராம் என்று தடுத்துள்ளார்கள். இப்படியான வியாபாரிகள் எங்கள் ஊருக்கு தேவையில்லை. அவன் கடையை உடச்சி அவன் சிலிண்டரை எடுத்துட்டு அந்த மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எடுக்கலாம். இது எங்களுடைய ரைட். பதுக்கல் வியாபாரம் செய்கின்ற முறை இது ஹராமான ஒரு முறை. இதுல மாத்திரமல்ல, அரசியலில், அதே தனியார் நிறுவனங்களில் கல்வி துறைகளில் எல்லா விடயங்களிலும் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒருவர் தொப்பி போட்டுக்கொண்டு அடுத்தவர் தொப்பி இல்லாம பஸ்ஸுக்கு நின்றாங்களாம். இதே என்ற உஸ்தாத் ஒன்று எனக்கு நேரடியா சொன்ன விஷயம் சொன்னார். அது என்னமோ அந்த பேர்கள் சொல்லும் கூடாது, எந்தையோ ஒரு பிரச்சனை காலம் அது. அவங்க இவங்களை வெட்டுற கடையை மூடு, ஐயோ வந்து சொல்ற கடையை தொட, அந்த காலம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த காலத்தில் அவர் பஸ்ஸுக்கு நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு பஸ் வந்தா அடுத்த பஸ் மறுபடியும் ஒரு 2 மணித்தியாலத்துலதான் வரும். இப்படியான காலம் பஸ் வந்து நிற்கின்றது, புல் கிரவுட், ஏற முடியாத அளவிற்கு நெரிசல். கொந்தா வருகின்றார், கொந்தஸ்தர வந்து என்ன சொல்கின்றார், அட தொப்பிதாக இன்னைக்கு நான் என்ன ஏவ விதரதாக நகியா. இஸ்லாத்துக்கு எப்போதும் கண்ணியம் இருக்கின்றது. உன்னுடைய தொப்பியின் மகிமை உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதற்கும் ஒரு மதிப்பு இருக்கின்றது. இந்த சம்பவம் அதற்கு ஒரு ஆதாரம். இப்படி நீங்கள் இஸ்லாத்தில் ஒரு துளியை செய்தாலும் அதற்கு கண்ணியம் உள்ளது. அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்கின்றான். பிறகு இந்த ஹோகுலா மன்னனினால் நியமிக்கப்பட்ட அப்பாசியர்களுக்கு எதிராக வந்த இந்த படையினர் என்ன செய்தார்கள், ஜனவரி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், 1270 வருடங்களில் ஜனவரி மாதம் 30ஆம் திகதி ஹோகுலா மன்னனுடைய படை பக்தாதில் உள்ளே நுழைகின்றது. பிப்ரவரி 10ஆம் திகதி ஆவதற்கு முன்பு இது முஅர்ரிஹூன்கள் சொல்லி தந்த ஆதாரங்கள் சொல்கின்றார்கள். இந்த 11 நாளையில் கிட்டத்தட்ட 18 லட்சம் பேரை கொண்டு குமித்தார்கள். 18 லட்சம் பேர் தஜ்லா நதி, பக்தாதில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நதி. இந்த நதி எப்படி இருந்தது தெரியுமா, பல மாதங்களாக இஸ்லாமியர்களுடைய லைப்ரரிகளை அவர்கள் கொண்டு போய் அங்க போட்டாங்க. ததிலா நதியில் கடந்து செல்வதற்கு பாலம் இல்லையா, இந்த புத்தகங்களை குமித்து அதன் மூலம் அவர்களுடைய படையை எடுத்து சென்றார்கள். பல மாதமாக அந்த நதியுடைய தண்ணீர் கருப்பு நிறமாக ஓடியது, சில வாரங்களாக அந்த நதியுடைய தண்ணீர் சிவப்பு நிறமாக ஓடியது. விளக்கம் என்னவென்று எங்களுக்கு தெரியும். எங்களில் ஏற்பட்ட பலவீனம் அன்று அந்த ருஸ்தும், இன்று இந்த ஜங்கீஸ் கான், அதற்கு பிறகு ஹோகுலா நின்றுவிட மாட்டாது. சோதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எதுவரை, அத்தா துர்துமுல் மகாபிர், கபருக்கு நாங்கள் செல்லும் வரை இது நீடிக்கும். உலக ஆசை எங்களிடம் இருந்தால், எனவே உலகத்தை ஆசைப்படுவதற்கு அல்லாஹ் தரவில்லை, தேவையான அளவு எடுத்துக் கொள்ளணும். ஒத்தனுக்கு பாமசி ஒன்று, எல்லாரும் இந்த நாளைக்கும் வெலனைக்கு உம்மக்கு வாப்புக்கு புள்ளக்கு குட்டிக்கு என்று அந்த மருந்தால கொஞ்சம் இந்த மருந்தால கொஞ்சம் யாரும் சாப்பிடுறதில்லை. இந்த கடையில பேக் ஹவுஸ்ல பனிஸ் வாங்குற மாதிரி யாரும் சென்று பாமசியில் மருந்து வாங்குவது கிடையாது. தேவைப்படும் நிமித்தம் அந்த மருந்தை வாங்கிக் கொள்ளும். துன்யாவை இப்படி பாவிக்க வேண்டும். இது தேவைக்காக வேண்டி தந்த துன்யா. அள்ளி கட்டிக்கொண்டவர்கள் எல்லாம் இன்று கபறுகளில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். யாராவது ஒருவர் எழும்பி வந்தால் இந்த பள்ளியில் அந்த உண்மையை சொன்னார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த பள்ளியில 2 மாடி அல்ல, 20 மாடி இருந்தாலும் அது நிரம்பி இருக்கும். மனைவியர்களுடைய ஆசை இல்லாமல் வாழ்வார்கள். எந்த ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட இறைவனுடைய சிந்தனை இல்லாமல் இருக்க மாட்டோம். கபரில் நடக்கின்றது என்ன, மறுமையில் நடக்கின்றது என்ன, அந்த முன்கர் நசீருடைய முழு தோற்றம் அல்ல, அவர் கண்ணை கண்டால் மாத்திரம் போதும் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை தீஞ்சி போய்விடும். அவ்வளவு பயங்கரங்கள் இருக்கின்றன. மிம்பரில் அதிகம் பயமுறுத்துவதற்காக நான் வரவில்லை. வாழ்க்கையை சீர் செய்து கொள்ளுங்கள். கொரோனா என்ற சின்ன பெயரை போட்டு வீடுகளிலே தொழுது கொண்டிருக்கின்றவர்கள் சிந்திக்க வேண்டும். அதை பேரை போட்டு எத்தனையோ அமக்களில் பலவீனம் காட்டிக் கொண்டிருப்பவர்கள் சிந்திக்க வேண்டும். வியாபாரிகளாக இருக்கட்டும், படித்தவர்கள், பாமரர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டித்தான் இந்த விடயங்களை நான் முன்வைத்தேன். எனவே யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை நீ ஏற்படுத்துவாயாக. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஆக்குவாயாக. எங்கள் பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக, குறைகளை மறைத்து விடுவாயாக. எங்கள் பாவங்களை விட உன்னுடைய மன்னிப்பு மிகவும் விசாலமானது யா அல்லாஹ். எங்கள் குறைகளை விட உன்னுடைய மகபிரா மிகவும் விசாலமானது யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கபுராளிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக, கபடுகளை பிரகாசமாக்குவாயாக, கேள்வி கணக்கை இலேசாக்குவாயாக, எங்கள் மரணத்தை ஹுஸ்னுல் காத்திமாவாக்குவாயாக. யா அல்லாஹ், எதையெல்லாம் கேட்க மறந்தோமோ அவைகள் அனைத்தையும் கேட்டதாக கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.